ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேற்றிரவு சந்தித்திருப்பதாக ஊடக செய்திகள் கூறுகின்றன. இந்த சந்திப்பில் யார் யார் கலந்து கொண்டார்கள், என்ன விடயங்கள் பேசப்பட்டன?
இந்த சந்திப்பு நேற்று நடைபெற்றது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பிலே எங்கள் கட்சித் தலைவர் ராவ் பாக்கியும் திரடி செயலாளர் நாயகம் சட்டத்தரணி நிதான் காரியப்பெறும் நானும் கலந்து கொண்டோம். அங்கு பொதுவான முஸ்லீம் காங்கிரசின் பிரச்சனைகளை பற்றி நாங்கள் எடுத்து கூறினோம். அந்த கூட்டம் சுமார் ஒரு அரை மணிக்காலம் நடைபெற்றது. அதற்கு பிறகு இறுதியில் எங்களுடைய முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை கூட்டி எங்களுடன் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த வாரத்துக்குள் ஏற்படுத்தி தருவதாக அந்த இடத்திலே அவர்கள் எங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் இந்த பிரச்சனைகளை குறிப்பிட்ட அந்த அமைச்சருடன் பேசி அவர்கள் சொல்லுகின்ற பதில்களை பொறுத்துத்தான் நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் அரசியல் இயற்புடன் கூடி இறுதி தீர்மானத்தை
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய கோரிக்கையின் பேரிலிருந்து சந்திப்பு நடைபெற்றதா அல்லது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அழைத்து உங்களை பேசியிருக்கிறாரா?
அவரது அழைப்பின் பேரில் தான் நாங்கள் சந்தித்தோம். நாங்கள் அரசாங்கத்தில் ஒரு அங்கமாக இருக்கின்றபடியால் நாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு தரம் அரசாங்கத்திடம் கலைக்க வேண்டிய ஒரு இது பாரம்பரியம் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் அவரை போய் சந்திப்போம்.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தரப்பில் என்ன வகையான உறுதிமொழிகளோ அல்லது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன முஸ்லீம் காங்கிரசுக்கு?
எந்த விதமான விசேடமாக எதுவும் சொல்லப்படவில்லை. ஏனெனில் அந்த பேச்சுவார்த்தை முழுவதும் அந்த முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் பற்றியும் முஸ்லீம் காங்கிரஸ் முடிவெடுப்பதானால் என்ன என்ன விதத்திலே இந்த விடயங்கள் அணுகப்பட வேண்டும் என்பதை பற்றி தான் பேசினோம். அதற்காகத்தான் அந்த அமைச்சரவை கூட்டங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தி தருவதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்.
குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் முஸ்லிம்களின் பிரச்சனை என்று எதனை முன்வைத்திருக்கிறது ஜனாதிபதியிடம்?
அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் எழுத்து மூலம் கொடுத்த விஷயங்கள் எங்களுடைய வடகிழக்கிலே உள்ள காணி பிரச்சனைகள், எங்களுடைய மாவட்ட பிரச்சனை, ஒட்டுமொத்தமாக தேசிய ரீதியிலே முஸ்லிம்களுக்கு எதிராக அண்மை காலமாக அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற அந்த விருப்பு சம்பவங்கள், ஹேட் கம்பெயின் விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். ஆகவே இதில் சம்பந்தமாகத்தான் அதிகமாக நாங்கள் பேசுவோம்.
கடந்த பல சந்தர்ப்பங்களிலும் கூட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர்கள் ஜனாதிபதியோடும் பாதுகாப்பு செயலாளரோடும் இப்படியான சந்திப்புகளை தொடர்ச்சியாக நடத்தி வந்திருக்கிறீர்கள். ஆனால் அதே பிரச்சனைகளை தான் இப்பொழுதும் முன்வைத்திருக்கிறீர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி நடத்தப்படுகின்ற இந்த பேச்சுவார்த்தைகளிலும் கூட. அப்படியானால் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு இதுவரைக்கும் ஜனாதிபதியிடம் இருந்து உறுதியான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்று அர்த்தமா?
ஒன்றும் நடைபெறாததான் அதான் இப்போது தேசிய ரீதியாக ஒரு தேர்தலை ஜனாதிபதி சந்திக்கின்ற நேரத்தில் இறுதியாக ஒருவரம் நாங்கள் அவரிடம் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம்.
அதாவது இலங்கையில் அரசியல் கள நிலைமையில் பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. பல கட்சிகள் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பில் அடுத்த கட்ட நகர்வை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றன. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எப்படியான ஒரு நடவடிக்கையை எடுக்கப் போகிறது என்பதை ஒட்டுமொத்தமான முஸ்லீம் மக்கள் மட்டுமன்றி நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சகல இன மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை ஒரு தீர்மானம் எடுப்பதில் தடுக்கின்ற விடயங்களாக அல்லது சற்று தாமதிக்கின்ற விடயங்களாக எதனை கருத முடியும்?
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்பது ஒரு சமூகத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற ஒரு கட்சி. அந்த வகையிலே நாங்கள் ஒரு அரசாங்கத்துடன் நாங்கள் ஒரு இப்படியான ஒரு கட்டத்திலே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது யார் கேண்டிடேட் என்றோ அல்லது எது வெல்லும் எது வெல்லுகின்ற பக்கம் என்ற அந்த அளவுகோலை கொண்டு நாங்கள் தீர்மானிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை மையமாக வைத்துத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். பிரச்சனைகளுக்கு எந்த பக்கத்தில் தீர்வை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு உறுதிப்பாடு கிடைக்கின்ற பொழுது எங்களுக்கு நிம்மதியாக மக்களுக்கு மத்தியிலே போய் நாங்கள் என்னென்ன மழை செஞ்சிருக்கிறோம் என்று சொல்லலாம். அதை விடுத்து வெல்லுகின்ற பக்கம் போகணும் தோக்கின்ற பக்கம் போகக்கூடாதுங்கிறது சந்தர்ப்பவாத அரசியல். அவ்வாறான ஒரு முடிவை நாங்கள் எடுத்துக்கவில்லை. எங்களுடைய மார்க்கமும் அதைத்தான் சொல்லுகின்றது. ஆகவே நாங்கள் கொள்கை அடிப்படையில் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். மேலும் அந்த தீர்மானத்தை எடுக்கின்ற மற்றொரு இப்படியான சட்டத்திலே அரசாங்கத்துடன் பேசுகின்ற உரிமை எங்களுக்கு இருக்கின்றது. காரணம் நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு அந்த மூன்றிலிருந்து பெரும்பான்மை எடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றோம். இந்த தேர்தலில் ஜனாதிபதி மூன்றாவது முறை போட்டியிடுவதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்த அந்த அரசியல் யாப்புக்கு நாங்கள் ஆதரவளித்திருக்கின்றோம். அதே போன்று கிழக்கு மாநில சபையிலும் அரசாங்கம் போதிய ஆசனங்களை பெறாத போது நாங்கள் அவங்களை தூக்கி நிலையில் இருக்கின்றோம், ஆட்சி அமைத்திருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு சகல விதமான அந்த உரிமை இருக்கின்ற என்பதையால் நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
உங்களுடைய கட்சியின் அண்மையில் நடந்த மக்கள் பிரதிநிதிகள் குழு கூட்டத்தில் குறிப்பாக கிழக்கு மாகாண பிரதேசங்களிலிருந்து வந்திருக்கின்ற கருத்தின்படி மக்கள் அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்ததாக சில தகவல்கள் கூறியிருந்தன. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்துக்களும் உங்களுடைய கட்சியின் உச்சபீடத்தால் உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்று கருதலாமா?
அந்த கருத்துக்கள் எல்லாம் மையமாக வைத்துத்தான் இந்த பேச்சுக்களை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் வெளிப்பாடுகளை அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கின்றோம்.
இதே நேரம் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியை எதிர்த்து போட்டியிடுகின்ற மைத்ரிபால சிறிசேன தரப்பினரை சந்தித்து பேசுவதற்கான முயற்சிகள் எதுவும் உங்கள் தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அவர்கள் எதுவும் உங்களை பேச்சுவார்த்தைக்கு எதுவும் அளித்திருக்கிறார்களா?
இதுவரையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு உத்தியபூர்வ அழைப்புகள் ஒன்று வரவில்லை. அழைத்து ஆனால் நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வந்ததற்கு பிறகு அதனை பரிசீலித்த பிறகுதான் நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் செய்வதற்கு நாங்கள் அவர்கள் கூப்பிட்டால் நாங்கள் போகலாம். அதே போன்று அரசாங்கத்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் என்னென்ன விஷயங்களை அவர்கள் சேர்க்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. அதாவது நாங்கள் தனி நபர்களை மையமாக வைத்து எங்களது அரசியல் தீர்மானங்களை எடுக்க முடியாது. குண்டேகரி பகுதியில்தான் நாங்கள் சிறுபான்மை சமூகம் இந்த தேர்தலில் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம்.
கடந்த தடவை மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து போட்டியிட்ட சரத் போன்சேகாவை ஆதரிப்பதில் முன்னின்ற கட்சிகளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஒன்று. இந்த தடவை மைத்ரிபால சிறிசேனவை பொது வேட்பாளராக களமிறக்கியிருக்கின்ற சூழ்நிலையில் அந்த பழைய அனுபவம் வந்து உங்களை இந்த புதிய வேட்பாளரை சந்திப்பதில், பேச்சுவார்த்தை நடத்துவதில் அல்லது அவரை ஆதரிப்பதில் உங்களை தடுப்பதாக சில அவதானங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அவதானிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
அந்த விஷயம் சரத் போன்சேகா என்ற தனிநபரையும் மகிந்தராஜ தொற்று என்ற தனிநபரையும் மையமாக வைத்து நடைபெற்ற ஒரு தேர்தல். அந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு உடன்படிக்கையை ஐக்கிய தேசிய கட்சியுடன் செய்திருந்தோம். துரதிருஷ்டவசமாக அந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறாத காரணத்தால் நாங்கள் செய்த உடன்படிக்கையில் எந்த விதமான பெருமதியும் இல்லாமல் போய்விட்டது. இந்த தேர்தலிலும் நாங்கள் அவ்வாறான ஒரு உடன்படிக்கைகளை மையமாக கொண்டுதான் யாருடனாவது நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளவர்கள் இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்கின்றவர்களுடன் நாங்கள் சேர வேண்டும். ஏன்னா சென்ற முறை தேர்தலில் இருந்த அந்த கட்சிகளின் கூட்டு வேறு, இம்முறை எந்தெந்த கட்சிகளில் என்னென்ன தரப்பினர் கூடுவார்கள் என்று இன்னுமே முடிவு இல்லாத ஒரு நிலையிலே நான் இந்த விஷயத்துக்கு தெளிவான ஒரு பதிலை கூற முடியாததாக இருக்கின்றது.
கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்களின் நிர்வாகத்திற்காக ஒரு தனியான நிர்வாக அலகு அல்லது ஒரு மாவட்ட பிரிவு அவசியம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தது. அதனை அரசாங்கம் நிராகரித்திருந்தது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தற்போது அம்பாறை மாவட்டத்தில் ஒரு மேலதிக மாவட்ட செயலாளரை அரசாங்கம் நியமித்திருக்கிறது. இந்த நியமனம் தொடர்பில் உங்களுடைய கட்சி திருப்தி அடைந்திருக்கிறதா?
நாங்கள் ஒரு ஒரு தனிநபருக்கு ஒரு ஒரு மேலதிக அரசாங்க அதிபர் பதவியை கேட்டு இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. இது ஒரு தனிநபருக்கு ஒரு பதவியை கொடுத்து அலங்கரிக்கின்ற ஒரு விஷயமாகும். ஏனெனில் ஏற்கனவே இவரை போன்று தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் இப்பொழுது ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்னும் இதே மாதிரி ஒரு ஒரு பதவியிலே அமர்த்தப்பட்டிருக்கின்றார். அப்படியானால் அது இந்த தமிழர்களுக்கு ஒரு மாவட்டமும் முஸ்லிம்களுக்கு ஒரு மாவட்டமும் கொடுத்திருப்பதாக கருத முடியாது. அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தனியான ஒரு பதவி. முஸ்லிம் மேலாதிக அரசாங்க அதிபர் ஒருவர் இதற்கு முன்பும் நியமிக்கப்பட்டிருந்தார். சுனாமி அந்த அமைச்சத்துக்கு பின்பு ஒரு நபர் ஒரு நண்பர் நியமிக்கப்பட்டிருந்தார். பிறகு மூன்று வருடமோ மூன்றரை வருடத்துக்கு பிறகு அவரை அப்படியே அந்த பதவியிலிருந்து எடுத்து விட்டார்கள். இது ஒரு இது ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் கொடுத்திருக்கின்றது. நாங்கள் கேட்கிறது அப்பாயின்மெண்ட் முழுமையாக இது அந்த முறைப்பட கமிஷன் அந்த ஆணைக்குழுவினால் சிபாரிசு செய்யப்பட்ட அந்த மூன்று தேர்தல் தொகுதியையும் உள்ளடக்கிய ஒரு தனி மாவட்டம் ஒன்றை பிரகடனப்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. மேலதிக அரசாங்க அதிகாரி ஒரு ஆளை நியமிப்பதன் மூலம் இந்த கோரிக்கை நிறைவேறாது. அதுகளை பற்றி தான் நாங்கள் இந்த அமைச்சர்களுடன் பேசி வைத்திருக்கின்றோம்.
அதே நேரம் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் தான், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை எதிர்வருகின்ற தேர்தலில் ஆதரிப்பதாக கடும்போக்கு பௌத்தவாத அமைப்பான பொதுபல சேனா தெரிவித்திருக்கிறது. பொதுபல சேனா மீது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கு கடந்த காலங்களில் கடுமையான விமர்சனங்கள் இருந்தன. அந்த அமைப்பு முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல்களை தூண்டிவிடுவதாக உங்களுடைய கட்சியின் தலைவர் நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களே பரவலாக பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் மஹிந்த ராஜபக்சவை ஒரு நீங்கள் ஆதரிக்கின்ற ஒரு வேட்பாளராக தீர்மானிப்பதில் இந்த பொதுபல சேனாவினுடைய ஆதரவு நிலைப்பாடு எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தும் என்று மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கிறது, அதற்கு உங்களுடைய பதில் என்ன?
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி வந்து பொதுபல சேனாவை மட்டும் மையமாக வைத்து ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது. அது ஒரு 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 சிறுபான்மை சமூகங்களில் ஒரு 1% குறைவான ஆதரவு பெற்ற ஒரு கட்சி. இந்த நாட்டில் உள்ள பௌத்த மக்கள் பொதுவாக பெரும்பான்மையான மக்கள் இந்த சக்தியை வெறுக்கின்றார்கள். புத்திஜீவிகளில் எங்களுடைய நிலையை கலைக்கும் போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கூட அதற்கு எதிராக கலைக்கின்றார்கள். ஆகவே இதே இவர்கள் இது ஒரு தீய சக்தி ஒரு ஒரு முஸ்லிம்களோட மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கு இவர்கள் துன்பம் செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு மட்டுமல்லாம முஸ்லிம்களுக்கு எதிரான வெளிநாட்டு சக்திகளுடைய நேரடியாக தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதெல்லாம் உண்மை, அதுகளெல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது. அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை செய்ய வேண்டும். அது இந்த அரசாங்கம் தான் அதை செய்ய வேணும் என்றது இல்லை. இனி வருகின்ற அரசாங்கம் மாறினால் அவர்களும் இதை கட்டுப்படுத்த வேண்டும். ஆகவே அதை மட்டும் அவர்களை மட்டும் வைத்து எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தின் ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரு முடிவெடுக்க முடியாது. அதனால்தான் எங்களுடைய பேச்சுவார்த்தையில் அதுவும் ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அவ்வளவுதான்.
எந்த ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிப்பது என்பது தொடர்பான இறுதி முடிவை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எந்த காலப்பகுதியில் எடுக்கும்? அதாவது நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் வரை காத்திருப்பதாக கூறியிருந்தீர்கள். இருந்தாலும் உங்களுடைய உச்சபீடம் கூடி எப்பொழுது இந்த முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது?
இதில் இரண்டு விஷயங்களை வைத்து முன்பு தேர்தல் விஞ்ஞாபனங்கள், மற்றது நாங்கள் இதை நடத்தப் போகின்ற பேச்சுவார்த்தைகள். அதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய கட்சியில் தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. அதுதான் அரசியல் உயர்பீடம், உச்சபீடம். அந்த உச்சபீடம் கூடித்தான் இறுதி முடிவை எடுக்கும். இது நாம் இருக்கின்ற இன்னும் ஒரு இவருடைய விஞ்ஞாபனம் 10 அளவில் வருவதாக சொல்லி இருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் நாங்கள் வாக்காளர்கள் மட்டும்தான், நாங்கள் வேட்பாளர்கள் அல்ல. வேட்பாளர்கள் தான் அதிகமாக அவசரப்பட்டு முடிவெடுத்து நாமினேஷன் கொடுக்கிற வேலைகள், தேர்தல் பிரச்சார உத்திகளுக்கான வியூகங்களை காண்பதில் எல்லாம் அவர்கள் ஈடுபட வேண்டும். நாங்கள் இந்த தேர்தலிலே வாக்காளர்கள் மட்டும்தான். நாங்கள் ஆறுதலாக இந்த விஷயங்கள் எல்லாம் அவசரப்படாமல் நாங்கள் இரண்டாவது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை, முஸ்லிம்களின் பிரச்சனை, முஸ்லிம் காங்கிரசின் பிரச்சனைகளும் இதில் அடங்கியிருக்கின்றது. ஆகவே இந்த விஷயத்தை நாங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வெகு விரைவிலே நாங்கள் ஒரு முடிவை நிச்சயமாக எடுப்போம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.